எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே,
ஆமாண்டவரே,
எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை, அவருடைய மேகம் எங்களை மூடட்டுக்கு மாண்டவர், எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனாய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, இயேசு நல்லவர், ஆமென். கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பதாக என்று சொல்லி நான் நம்புகிறேன், சோதனையின் மத்தியில் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி யோபுவை குறித்து சில காரியங்கள் நான் பார்த்து கடந்து சென்றது என்னுடைய சிந்தனைக்கு ஞாபகம் இருக்கிறது. அதை அணுகி இன்றைய நாளிலே தேவ ஜனத்தின் மத்தியில் ஒரு தேவனுடைய மனுஷன் படுகிற பாட்டை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் சொல்லி நான் விரும்புகிறேன். இல்லையா, யோபு அநேக சம்பத்தனாக இருந்தும் அவனுக்கு வந்த சோதனையின் மத்தியிலே அவன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு தேவ ஜனத்தின் மத்தியிலே ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்கிறான், அல்லாவிட்டா எப்படி வாழுகிறான், அதை விட அவனத்தில் இருக்கிற ஒரு சில நற்காரியத்தை எடுத்து நம் வாழ்க்கையிலே சேர்த்துக்கொண்டால் அது நன்றாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். ஆகையினாலே யாத்திராகமம் 3:11 வாசிங்கள். யாத்திராகமம் 3:11.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை ஈட்டிலிருந்து அழைத்து வரவும் நானும் மாத்திரம் என்றான்.
மோசே குறித்து தெரியாதவர்கள் இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிறவர்களாக தெரிந்தாலும் சரி, மோசே என்று சொன்னால் எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். மோசே என்று சொல்லி சொன்னால் அவன் தேவனுடைய கரத்தினாலே அற்புதத்தை செய்த பெரிய தேவ மனுஷன் என்பதை உலகம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இந்த நாட்களில் நாம் கேட்கக்கூடியதாக இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள்.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான்.
அதுக்கு அடுத்தது 4:10 வாசியுங்கள். யாத்திராகமம் 4:10.
மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தவாயும் உள்ளவன் என்றார்.
இப்பொழுது 11:1 திருப்பி வாசிங்கள். அப்பொழுது மோசே
தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரையும் நான்
எம்மாத்திரமான மனுஷன் ஆண்டவரே. யார் சொல்லுகிறான் தெரியுமா? மோசே. மோசே எங்க இருந்து வந்தவன்? எகிப்தில இருந்து வந்தவன். எல்லாவற்றையும் கற்று தீர்த்தொரு மனுஷன், எல்லா அறிவையும் பெற்றொரு மனுஷன். தேவனுடைய சமூகத்தில் தேவன் அந்த மனுஷனை அழைக்கிற பொழுது என்ன தெரியுமா சொன்னான்? நான் இதற்கு பாத்திரமான் கிடையாது, நான் எம்மாத்திரமான மனுஷன், இதற்கு தகுந்தவன் நான் கிடையாது ஆண்டவர. அதற்கு பிற்பாடு 3:4 ஆண்டவர் பேச, அவன் என்று சொல்ல யார் என்னோடு வருவார், என்னால முடியாது என்று சொன்ன பொழுது கடைசியாக என்ன சொல்லுகிறான்? நான் பேச தெரியாதவன் ஆண்டவர, நான் திக்குவாயன் ஆண்டவர, என்னால முடியாது, நான் இங்கே போக முடியாது, அதற்கு வேறு யாராவது கூப்பிடும் ஆண்டவரே என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு விதத்தில் சொல்லலாம், தேவனுடைய அழைப்பை தட்டி கழிக்கிறோம் என்று சொல்லி. இன்னொரு விதத்தில் சொல்லலாம், அவன் ஞானியாக இருந்தும் நான் இதுக்கு தகுதியற்றவன் ஆண்டவரே, நான் இதுக்கு ஏற்றவன் கிடையாது ஆண்டவரே, இதற்கு பலர் இருக்கிறார்களே, ஏன் என்னை நீர் அழைக்கிறீர், நான் அங்கிருந்துதானே வந்தேன், அநேகத்தை கட்டு வந்திருந்தாலும் இதற்கு தகுந்தவன் நான் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி புலம்புகிற ஒரு மனுஷனை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை தேவன் உயர்த்துகிறார். மோசே தேவன் இடத்துல இருந்து அழைப்பு வந்த பொழுது சொன்னது என்ன? நான் இவைக்கு தகுதியற்றவன், என்னால் இது முடியாது, என்னால் இது முடியாது, நான் இதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி சொன்னா, இந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு நான் எம்மாத்திரமானவன் ஆண்டவர, முடியாது என்பது வேறு, அதாவது எனக்கு இந்த பாரத்தை சுமக்க முடியாதது என்பது வேறு, இந்த பாரத்தை சுமப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்வது வேறாகும். ஆகையினாலே மோசே சொன்னது என்ன? என்னால முடியாத ஆண்டவரே, நான் இந்த காரியத்திற்கு இந்த பெரிய ஜனத்தை, தேவ ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கு நான் யாரு? தகுதியற்றவன். இவ்வளவு நேரமும் பேசிட்டீர் ஆண்டவரே, இனியாவது உமக்கு புரிந்திருக்குமே, நான் தகுதியற்றவன் இல்லை. ஏன் தெரியுமா? நான் பேசக்கூட தெரியாத ஆண்டவரே, என்னால பேசக்கூட தெரியாத ஆண்டவரே, பலமினமாண்ட பாத்திரங்களை பலமாக மாத்துகிற தேவன் இங்கே தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு மோசே பெரிய ஒரு சாட்சி என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அதற்கு பிறகு பக்கத்தில் என்ன சகோதரனோடு வருவான், உனக்கு பதிலாக பேசுவான், நான் உங்கள் இருவரோடும் இருந்து தேவன் என்பதை நிரூபிப்பேன் என்று சொல்லி மோசேயை தேவன் அழைத்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொல்லிச்சுன்னா, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொல்லிச்சுன்னா, மோசே பெரிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்திய ஒரு மனுஷனாக இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் யார் என்பது இன்றைக்கு முக்கியமல்ல, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்வது நமக்கு முக்கியமல்ல, தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துகிறது உனக்கு மேன்மையாகும். மோசே எகிப்தில் இருக்கிற சகலவற்றையும் கட்டு சித்தர மனுஷனாக இருந்தாலும் அவன் சொல்லுகிறது என்ன? என்னால இது முடியாது, இதுக்கு நான் தகுந்தவன் அல்ல ஆண்டவரே. என்னிடத்திலே பல காரியங்கள் இருக்கலாம் பாருங்க, அவைகள் எல்லாவற்றுக்கு முன்பதாக தேவனிடத்திலே நானும் நீயும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் தகுதியற்றவனப்பா, நான் தகுதியற்றவன், உம்முடைய அழைப்புக்கு நான் தகுதியற்றவன், நீர் சொல்லுகிறதை செய்வதற்கு என்னால முடியாது, நீர் சொல்லுகிறபடி என்னால நடக்க முடியாது, எனக்கு பிரசங்கிக்க தெரியலாம், எனக்கு பாட தெரியலாம், எனக்கு ஆடத்திற எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தலை குனிந்து நிற்க வேண்டியது மிக மிகவும் முக்கியமானது. ஏன் தெரியுமா? அதன் அடிப்படையிலே தான் மோசே நிமிர்ந்து நடந்தான் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிமிர்ந்து நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னாகமம் 12:7 வாசிங்கள்.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
பரவாயில்ல, அதை விட 12 வாசிங்க, நாங்க அங்கிருந்து போமே, 12:1 வாசிங்க. 12
எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி,
தொடர்ந்து வாசிங்க,
கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவரின் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனுடைய பேசுவேன். என் தாதனாய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்தியட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாதனாய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மீரியாம் உறைந்த மலையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாத்திரம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையே போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான்.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று சொல்லி என்ன செய்தானாம்? மேலே பார்த்த வசனங்களில் ஆச்சரியமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அது வாசிங்கள்.
எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி
பேசுகிறார்கள். எனக்கு இதுல இதனுடைய சம்பவத்தின் அடுத்த பக்கம் எங்க 13வது வசனத்திலதான் இருக்கிறது. ஆனாலும் நான் முன்னுக்கு பார்க்க விரும்புறேன். மோசேக்கு விரோதமாய் சொந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ?
எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள்.
கர்த்தர் அதை கேட்டார். யாரையா கேட்டது? எங்களை கொண்டு தேவன் எதுவும் செய்யவில்லையா? எங்களை கொண்டு தேவன் பேசவில்லையா? புலம்புகிற கூட்டத்தாரே, தேவனுடைய வார்த்தையை நீக்கு. நீ பேசுகிறதையும் நீ எதிர்க்கிறதையும் யார் கேட்கிறது தெரியுமா? கர்த்தர் அதை கேட்டா. மோசே ஆண்டவர் கூப்பிடுகிற பொழுது வரல, வேணா ஆண்டவர் நான் வரல, நான் இதுக்கு தகுதி அட்டவன் அல்ல அப்படி என்ற மனுஷன் எத்தியோப்பியா ஸ்திரியை விவாகம் பண்ண அவருடைய சகோதரிகள் என்ன செய்தார்? சகோதரங்கள் அவனுக்கு விரோதமாய் பேசி என்ன செய்தாங்க தெரியுமா? கர்த்தர் மோசே கொண்டுதான் பேசுகிறாரோ, ஏன் எங்களுக்கு கொண்டு பேசலையா? எங்கிடத்துல வேதம் இல்லையாயா? எங்கிடத்துல வார்த்தைகள் இல்லையா? நாங்கள் தேவனோடு பேசுகிறது இல்லையா? ஏன் எங்களோடு தேவன் பேசுகிற? இன்னைக்கு அநேகருக்கு ஆலோசனைகள் பைத்தியமாக தோன்றுகிறது. இன்றைக்கு அநேகருக்கு தேவன் கொடுத்த ஊழியக்காரர்கள் பைத்தியர்கள் போல தோண்டப்படுகிறார்கள். அதனாலே நீ பேசுகிறதும் நீ செய்கிறதையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. ஐயா, ஒருவேளை இன்றைக்கு உனக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், நாளை பதில் சொல்லும். இங்க அந்த 2வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ?
கர்த்தர் மோசேக்கு, மோசே அலட்சியம் பண்ணப்படுகிற அளவுக்கு போய்விட்டாரே. யாரு? தேவன் முகமுகமாய் பேசுகிற மனுஷன் அலட்சியம் பண்ணப்படுகிற அளவுக்கு போய்விட்டார். யாராலே? சொந்த சகோதரர்களாலே. அலட்சியம் பண்ணப்படுகிற அளவுக்கு போகிறதன் காரணம் என்ன? அந்த 2வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லை
இல்லையோ
என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார்.
பாரு, உன்னையும் என்னையும் கொண்டு கர்த்தர் பேசுகிறது அடுத்த பிரச்சனை. நீ யார் நானார் என்பதும் தேவனுக்கு அடுத்த பிரச்சனை. ஆனால் நான் மோசேயோடு இருந்து அவனை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் மோசேக்கு. மோசேக்கு என்ன தெரியுமா வாக்கு கொடுத்தா? நான் உங்க ரெண்டு பேரோட இருந்து உங்களுக்குள்ள இருந்து நான் பேசுவேன் ஐயா. இன்றைக்கு அநேகருக்கு மோசேயினிடத்தில் இருந்து வருகிற ஆலோசனைகள் விசனமாக தோன்றுகிறது, பைத்தியமாக தோன்றுகிறது, வேண்டாதது போல தெரிகிறது. எங்களுக்கு தெரியும் ஐயா, வேதம் எங்கள் கையில இருக்கிறது. நாங்களும் பேசுவோம், நாங்களும் சொல்லுவோம், நாங்களும் வாசிப்போம். எங்களுக்கு தெரியும் மோசே, எங்களுக்கு தெரியும். யார் தெரியுமா கேட்டது? நாம கேட்க மாட்டோம் பாருங்க. கர்த்தர் அதை கேட்டார். சகோதரனாலே புறக்கணிக்கப்பட்ட மோசே கடைசியிலே அவர்களுக்காவின்றி ஜபம் பண்ணினான் என்பதை நாம் மறுக்க முடியாதது. இதுதான் தேவ மனுஷன். சகோதரர்களை 4 சந்தையிலே வச்சு அலட்டுகிறவர்கள் அல்ல தேவ பிள்ளைகள். மற்றவர்களை குறித்து விசனிப்பவர்கள் தேவ பிள்ளைகள் கிடையாது. மற்றவர்களை குறித்து புடகில போட்டு புடைக்கிறதுக்கு பிசாசு வருகிறான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தேவ பிள்ளைகள் மற்றவர்களை புடவில போட்டு புடைத்து ரசித்து பார்க்கிறார்கள். இவர்களுக்கும் பெயர் தேவ பிள்ளைகள். கர்த்தர் மோசே கொண்டுதான் ஐயா பேசுகிறோம். எனக்கும் பேச தெரியும் ஐயா, எனக்கும் வாசிக்க தெரியும் ஐயா,
இத்தனை வருஷ காலமாக தேவன் என்னோடு பேசலையா? மோசே இத்தனை வருஷ காலமாக தேவன் என்னை நடத்தவில்லையா?
மோசே கொண்டு மாத்திரமா செய்தார், என்ன கொண்டு செய்யலையா? என்ன பேசுகிறேன்?
மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரில் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவனாயிருந்தான்.
திருப்பி வாசிங்க.
மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சார்ந்த குணம் உள்ளவனாயிருந்தான்.
ஒரு ரகசியத்தை சொல்லவா, நீ மௌனமாயிருந்தால் தேவன் கிர்ச்சிப்பார், நீ மௌனமாயிருந்தால் தேவன் எழுந்திருப்பார், நீ அலட்டத் தொடங்கினா தேவன் இருந்து விடுவார். ஆகையினால நான் சொல்லுகிறதை கேளுங்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்க சொல்லி உங்கள் இறுதிய பலகையிலே எழுதுங்கப்பா, நான் சொல்லுகிறதை எழுதி மாட்டுங்கப்பா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எதை தெரியுமா? தேவ வார்த்தைகளை. மற்றவர்கள் சொல்லுகிறதை அல்ல, மற்றவர்கள் புலம்புகிறதை அல்ல, தேவ வார்த்தைகளை எழுதி மாட்டு. இன்றைக்கு அவனவனையெல்லாம் ஏதோ எல்லாம் எழுதுறான், தேவையில்லாததெல்லாம் எழுதுறான், வேதத்துல இல்லாத போலாம் எழுதி விட்டு கர்த்தர் சொன்னார் தேவன் பேசினார் என்று சொல்லி அலட்டிட்டு இருக்கிற காலம் இது. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கற்பனைகளை கை கொள்ள அதை எழுதுகின் இறுதிய பலகையிலே என்று சொல்லி வேதத்தில் ஏராளமான. இன்றைக்கு எந்த வார்த்தைகளை எழுதுகிறோம்? எந்த வார்த்தைகளை நாம் எழுதுகிறோம்? மோசேயானவன் பூமியில் சகல மனிதர்களிலும், இது ஒரு பிரபலம் தெரியுமா, சகல மனிதர்களிலும் மோசேயும் பூமியில இருக்கிற மனிதர்களுக்குள்ளே சாந்த குணம் உள்ளவனாக இருந்தால் மோசேயும் பத்து பேரிலே ஒருவராயிருப்பார். ஆனால் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் மோசேயை போல ஒரு சாந்தமுள்ள, அதுக்கு மிகுந்த சாந்தமுள்ள ஒரு மனுஷனை நாம் காணோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு கூட்டம் புலம்புகிறது பாருங்க, மோசே உன்னை கொண்டு மாத்திரம் செய்தாரா தேவன்? இல்லையே, என்னை கொண்டு செய்தாரே, தேவன் என்னை நடத்தினாரே. மோசே என்ன நீ சொல்லுகிறாய்? மோசே பேசாம இருந்தான் பாருங்க. கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை இதுவரைக்கும் கற்றுக்கொண்டோம்? எதை நாம் கற்றுக்கொண்டோம்? மௌனமா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? பேசாமல் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அலட்டுவதற்கு கற்க வேண்டிய அவசியம் கிடையாது, மற்றவர்களை குறித்து விசரிப்பதற்கு கற்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் மௌனமா இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் மௌனத்தோடு இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் பார்த்துக் கொள்வா, தேவன் நடத்துவா, தேவன் செயல்படுவா. நாலாவது வசனத்தில் இருந்து வாசிங்க.
சடதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவரின் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனோட பேசுவேன்.
வாசிங்க.
அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள்,
கேளுங்கள், என் வார்த்தைகளை கேளுங்கப்பா.
உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தா,
ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால்
கர்த்தராய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி,
கர்த்தராய நான் அவனுக்கு தரிசனத்திலே என்னை வெளிப்படுத்தி
சொற்பனத்தில் அவனோட பேசுவேன்,
சொற்பனத்தில் அவனோடு நான் பேசுவேன்.
என் தாசனாயோ மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல.
அப்படிப்பட்டவன் அல்ல.
என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன்.
நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் விரக்தியற்றமாகவும் பேசுகிறேன்.
இந்த பாருங்க, மோசேயோடு நான் எப்படி பேசுகிறேன் தெரியுமா? மறைமுகமாக நான் பேசுகிறது கிடையாது, புரித்து வைத்து நான் பேசுவது கிடையாது, முகமுகமாய் பேசுகிறப்பா, முகமுகமாய் பேசுகிறேன். தொடர்ந்து வாசிங்க.
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன?
உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? தேவன் கேட்கிறார் என்ன தெரியுமா? இப்படி இருக்க தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்னய்யா? நான் பேசுகிறேன். எப்படி பேசுகிறேன்? சொப்பன மூலமாய் பேசுகிறேன், தரிசனமாய் பேசுகிறேன். ஆனால் மோசேயோடு நான் அப்படி பேசுகிறது இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யார் மத்தியில இந்த ஊழியக்காரன் நிக்கிறான் தெரியுமா? தேவ ஜனத்தின் மத்தியில நிக்கிற ஒரு மனுஷன்.
தேவ ஜனத்தின் மத்தியில நின்று கொண்டு இருக்கிற மனுஷன், தேவ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட மனுஷன், தேவ ஊழியத்தை செய்கிற மனுஷன், தேவன் மத்தியில தேவ ஜனத்துக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கிற மனுஷன் தேவ ஜனத்தினால் எப்படி நடத்தப்படுகிறான் தெரியுமா? மோசே, உன்னை கொண்டு மாத்திரமா தேவன் பேசினார், எங்களை குறிச்சு பேசலையா? எங்களுக்கு என்ன தெரியாதா? எங்களுக்கும் வசனம் தெரியும், எங்களுக்கும் பைபிள் தெரியும், எங்களுக்கும் வேதம் தெரியும், உமக்கு மாத்திரமா தெரியும் மோசே? தேவன் இறங்கி வந்தாரையா? நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, பழைய பாட்டிலே தேவன் இறங்கி வந்தாருன்னு சொல்லிச்சு, அங்க நில்லுங்க, அங்கால போகாதீங்க. ஏன் வந்தார் தேவன்? இருந்திருந்துட்டு ஆளையே காண கிடைக்கிறது இல்ல. தாவீது ராஜா விழுந்து விழுந்து புலம்பினாலும் அவர் நினைச்சா வரவே மாட்டார். ஆனா திடீரென்று பார்த்தா பழைய பாட்டுல தபாரண்டு வந்து இறங்குவா, மேகம் வந்து நிற்கும், வா ஆலயத்திற்கு, வா ஆசரிப்பு கூடாரத்திற்கு, என்னத்துக்கு ஆண்டவரே, வா மலைக்கு, என்னத்திற்கு ஆண்டவரே. தெரியும் ஏன் வந்தார். அங்க என்ன நடந்தது? ஒரே ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பேசப்பட்ட காரியமே இவைகள் என்பதை மறுக்க முடியாதவைகள். ஒரே ஒரு மனுஷனுக்கு விரோதமாய், தேவன் அழைத்த மனுஷனுக்கு விரோதமாய், தேவன் அழைத்த மனுஷனுக்கு விரோதமாய் பேசியது நிமித்தம் தேவன் இறங்கி வந்தா. நாலாவது வசனத்திலிருந்து திருப்பி வாசிங்க. சடுதியிலே
கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு
வாருங்கள்.
மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனுடைய பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல.
நான் தீர்க்கதரிசியோடு பேசுகிறது போல மோசேயோடு நான் பேசுகிறது இல்ல. வடிவாய்க்கேல் வாசிங்க.
என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசே ஒரு இடத்துல வந்து சொல்றான், இந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக எழும்பின பொழுது உங்கள்கிட்ட இருந்த கழுதையை கூட நான் எடுக்கலப்பா, உங்களுக்கு நான் எந்த அநியாயம் செய்யல, நீங்க ஏன் இப்படி முறுமுறுக்கிறீங்க, இப்படி ஏன் எனக்கு விரோதமாக எழும்புறீங்க என்று கோபப்பட்டு தேவன் பக்கமாய் திரும்பி கொண்டான். நான் ஒன்றுமே செய்யலையப்பா, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ள மனுஷன். எபிரேயர் 3:1 வாசிங்கள், சீக்கிரமா வாசிங்க, இந்த பக்கத்துல நூலை போட்டுக்கொள்ளுங்கள். எபிரேயர் 3:1 வாசிங்கள்.
என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
பாருங்க, தேவன் ஒரு மனுஷனை சும்மா அழைக்க மாட்டார். கண்ட மாதிரி நாம் அழைக்கிறது போல அழைக்க மாட்டார். நாம் ஒருவேளை முகத்தை பார்க்கலாம், ஒருவேளை ஏதாவது அவர்கிட்ட இருக்கின்றது டலண்ட பார்க்கலாம், இல்லாவிட்டா படித்தவர் என்று சொல்லி பார்க்கலாம், பட்டம் வாங்கினவர் என்று சொல்லி பார்க்கலாம், ஏதோ ஜபம் பண்ணுகிற பொழுது அபிஷேகமாயிருக்கு சொல்லி பார்க்கலாம், பல விதத்தை பார்க்கலாம். ஆனால் என் ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கிற பொழுது அவன் என்னத்தை பார்க்கிறார் தெரியுமா? உண்மையுள்ளவன். மோசேயிடத்தில் இருந்த நல்ல ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஐயா, அவன் உண்மையுள்ளவன். ஐயா, என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆள் கிடையாது, நாக்கை புரட்டி பேசுகிறவர்கள் போல இருக்க முடியாது. அவன் உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அவன் மற்றவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்பதை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வயது முடிந்தவர்களுக்கு முன்பதாக எப்படி நிற்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க பாத்தீங்கன்னு அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, வாசிங்க.
என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
யாரு ஏற்படுத்தினார் தெரியுமா? இந்த ஊழியத்திற்கு யாரு மோசேயை யார் ஏற்படுத்தியது? மோசேயை உண்மையுள்ள ஊழியத்திற்கு யார் ஏற்படுத்தியது? நானா அல்ல நீயா? ஐயா, கண்ட மாதிரி பேசாத ஐயா, கண்ட மாதிரி கிறுக்காதேயா, உனக்கு அது தகுந்ததல்ல. ஏன் தெரியுமா? தேவன் இறங்கி வருவார். இன்னைக்கு இல்லாட்டிக்கு நாளைக்கு. சிலருக்கு நியாய தீர்ப்பு முந்திக் கொள்ளுகிறது, சிலருக்கு பிந்திக் கொள்ளுகிறது இல்லையா? ஆகையினால இங்க என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அதை நான் அவனை உண்மை உள்ளவன் என்று சொல்லி எண்ணினபடியினால். தேவனுக்கு உண்மை மிகவும் முக்கியம், ஊழியம் அல்ல. வழங்கிச்சுதா? இன்னைக்கு நான் நல்ல பாடகனாக இருக்கலாம், உண்மை இல்லாவிட்டால் தேவனால் எதுவும் செய்ய முடியாது. உண்மை உள்ளவர்களை தேவன் தேடி அழைகிறவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? டலண்ட் உள்ளவர்களை தேடி அழைத்துக்கு உலகத்தில் போய் பாருங்க, அங்க டலண்டை தேடுகிறதுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கிறார். நல்ல டலண்ட், நல்லாய் பாடுவார்கள், நல்லாய் படிப்பார்கள், நல்லாய் வாசிப்பார்கள், நல்லாய் எழுதுவார்கள் என்பதற்கு வெளியிலே ஆராய்ந்து அறிந்து கண்டுபிடித்து பட்டம் கொடுப்பதற்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை உள்ளவர்களை தேடுவதற்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். யார் தெரியுமா? அது என் ஆண்டவர். உண்மை உள்ளவர்களாய் இருங்க. மோசே தேவ ஜனத்தின் மத்தியிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள், என்னாகும் 12 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 5 வாசிங்க. கர்த்தர் மேகத்தூணில்
இறங்கி கூடாரவாசலில் நின்று ஆரோனை மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவரின் வார்த்தைகளை கேளுங்கள்.
கேளுங்க, என் வார்த்தைகளை கேளுங்க. ஐயா, தேவ வசனம் வருகிற பொழுது அங்க இங்க இருந்து கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை எடுத்து காதல போட்டுக்கொண்டு பின்னுக்கு போனு விராண்டாதீங்க. வாசிங்க தொடர்ந்து.
உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு
வெளிப்படுத்தி
சொற்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ
அப்படிப்பட்டவன் அல்ல. வாசிங்க,
வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு தேவ மனுஷன் 4 சுவருக்குள்ளே உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஒரு தேவ மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தன்னுடைய மனச்சாட்சிக்கு அவன் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். அவனையே தேவன் அழைக்கிறார். அவனுக்கு வேண்டித்தான் தேவன் இறங்கி வருவார் என்பதை மறக்கவே முடியாது. தொடர்ந்து வாசிங்க.
அவனுடன் மறைபொருளாக அல்ல.
பாருங்க, தேவன் பேசுகிறார் உண்மை உள்ள மனுஷனோடு. மறைத்து பேசுகிறவர் கிடையாது. மறைத்து பேசுகிறவர்கள் தேவ பிள்ளைகள் கிடையாது. மறைத்து பேசுபவர்கள், ஒழித்து பேசுபவர்கள், இல்லாதது இருக்கிறது போல. இன்றைக்கு நான் போன முறை வந்த செய்தியில் சொல்ல ஒரு காரியத்தை மறந்துட்டேன். அநேகர் இன்றைக்கு புசல்ஸ் விளையாட்டு விடுகிறார்கள். புசல்ஸ் தெரியுமா? ஒட்டுவது, சேர்க்க தெரியுமா? புசல்ஸ் தெரியுமா? பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுப்பார்கள் புசல்ஸ். அதுல ஒன்று வந்து, அதாவது ஒரு படத்தை, என்னுடைய படத்தை போர்த்து விட்டு எங்க கால் வைப்பது, எங்க கை வைப்பதுன்னு சொல்லி சில இடத்துக்கு புசல்ஸே இருக்காது. அதை யோசித்து சிந்தித்து ஒட்டுவது. இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும், இப்படித்தான் பேசி இருக்க வேண்டும், இப்படித்தான் இவர்கள் கேட்டிருக்க வேண்டும் சொல்லி ஒட்டி பேசாதீங்க. அந்த வசதி வாசிங்க திருப்பி. நான் சொன்ன வசனத்தை,
நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் விரத்தியட்சமாகவும் பேசுகிறேன்.
தேவன் மறைமுறைமா மறைந்து மறைந்து பேசுகிறவர்கள் அல்ல. ஐயா, பேச உண்மையா ஊரியவரிடத்துல பேசி. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொண்ட பெரிய நல்ல காரியம் என்ன தெரியுமா? ஊரியதை ஊரியவர்களிடத்திலே பேசுவதில்லை. பேசுகிறதெல்லாம் போய் உலகத்தில் பேசுகிறது, அல்லாவிட்ட தேவையில்லாதவர்கிட்ட போய் பேசுகிறது, சொல்லக்கூடாதவர்கள் சொல்லக்கூடாத இடத்திலே சொல்லுவது. இன்றைக்கு இன்டர்நெட்டும் அதிகம் இதுவும் வச்சு உலகம் எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. யாரு? தேவ பிள்ளைகள். பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். பேர் என்ன? பரிசுத்தவான். தேவன் என்ன? ஞானஸ்தானம் எடுத்தேன் சொல்லி அப்படி இப்படி அப்படி இப்படி என்ன செய்கிறார்கள் சொல்லிச்சுனா, தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியமாக போய்கொண்டு இருக்கிறதே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பாருங்க, ஆகையினாலே நான் என்ன சொல்ல வருகிறேன் சொல்லிச்சுனா, தேவ பிள்ளைகள் தேவை இல்லாமல் அதை இதை பேசாதீங்க. அது தகுந்தது அல்ல, அது தேவையானது அல்ல, அது தேவ பிள்ளைகளுக்கு உரியது அல்ல. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க.
நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் விரத்தியட்சமாகவும்
பேசுகிறேன். முகமுகமாய் பேசுகிறவர். ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க? தேவனோடு எப்படி பேசுகிறீர்களோ அப்படி உரியவர்களோடும் பேசுங்க. தேவனோடு முகமுகமாய் பேசி தேவ பிள்ளைகளோடு மறைத்து பேசாதீங்க. அது தகுந்தது கிடையாது. தொடர்ந்து வாசிங்க.
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான்.
அவன் யாரை காண்? உண்மையுள்ள தேவ மனுஷன் யாரை பார்க்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய சாயலை பார்க்கிறான். ஐயா, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? திருப்பி வாசிங்க.
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான்.
உண்மையுள்ள தேவனுடைய மனுஷன் யாருடைய சாயலை பார்க்கிறான் தெரியுமா? தேவனுடைய சாயலை பார்க்கிற மனுஷன் தகாத விதத்திலே பேசுவது அவனுக்கு அழகில்லையே. தகாத விதத்தில் பேசுவது அவனுக்கு நேர்மை இல்லையே. அதை வாசிங்க திருப்பி. அந்த வசனத்தை,
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான்.
அவன் தேவனுடைய சாயலை காண்கிற மனுஷன், அவன் உண்மை உள்ள மனுஷன். ஐயா, வாசிங்க தொடர்ந்து.
இப்படி இருக்க நீங்கள் என் தாதனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன?
திருப்பி வாசிங்க.
இப்படி இருக்க நீங்கள் என் தாதனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன?
திருப்பி வாசிங்க.
இப்படி இருக்க நீங்கள் என் தாதனாய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்னவென்றார்?
இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு பயமில்லாமல் போனது என்ன? பயம் இல்லாமல் போனது என்ன? இன்றைக்கு அநேகர் நாம் என்ன தெரியுமா சொல்லுகிறோம்? தேவனுக்கு பயப்படாமல் சரியாக சொன்னீர்கள். மேலான காரியம் தேவனுக்கு பயப்படாமல் எந்த காரியமும் செய்யப்படாது. ஆனால் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போகிறது என்ன? பயம் இல்லாமல் போகிறது என்னையா? நாங்க கூட பேசுவதற்கு கதைப்பதற்கு 10 தேர விபலைகள் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. விளங்குறதா உங்களுக்கு? நாங்க ஊழியம் செய்கிறோம், நாங்க போய் பேசுவதற்கு கதைப்பதற்கு சரிய பிள்ளைய கதைக்கிறதுக்கு சரியா பிள்ளையான்றதுக்கு 10 தேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன, இப்படி என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேசுவதற்கு பயம் இல்லாமல் போனது என்னையா? தொடர்ந்து வாசிங்க.
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது.
யாருடைய கோபம் மூண்டது?
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது.
யாருடைய கோபம் மூண்டது? வாசிங்க.
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது.
கர்த்தருடைய கோபம் ஐயா மூண்டது. ஐயா, நாங்க யார் மீதும் கோபப்பட போறது கிடையாது. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார், அவர் பொறுத்து கொண்டே இருக்கிறார், அவர் எழும்புவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. அவர் என்ன செய்வார் தெரியுமா? எழுந்தால் அவர் கோபம் கொள்ளுவார். அநேகர் ஆண்டவருடைய கிருபையின் கரத்தை பார்த்தவர்களுக்கு ஆண்டவருடைய மறுகரத்தை பார்ப்பது இல்லை, அல்லாவிட்டால் பார்த்ததும் கிடையாது. அவர் கோபம் உள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்றதாக இருக்கிறதா? அநேகருக்கு கிருபையின் கண்களை பார்த்து ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினதை பார்த்து பார்த்து இவர்தான் ஆண்டவர், நாம என்ன செய்தாலும் அணைத்துக் கொள்வார், நாங்கள் என்ன செய்தாலும் தேட்டிக் கொள்வார், நாங்கள் என்ன செய்தாலும் பேசிக்கொள்வார், அவர் திரும்ப திரும்ப மன்னித்து எங்களை நடத்துவார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் மோசே என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். தேவ ஜனத்தின் மத்தியில் ஒரு தேவ மனுஷன் படுகிற பாடு இதாயா? தேவையா இது? இதை புரிந்தோ அறிந்தோ மோசே வேணாயா, நான் வரல, என்ன விட்டுன ஆண்டவர, நான் தகுதியற்ற ஆண்டவர. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மீரியா உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள்.
பாருங்க, ஆண்டவர் வந்தார், பிரச்சனையை சீத்தார், ஆண்டவர் போயிட்டார், மீரியாமுக்கு என்ன நடந்துச்சு? குஷ்டரோகி ஆனாள். தொடர்ந்து வாசிங்க.
ஆரோன் மீரியாமை பார்த்த போது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமா செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாத்திரம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாது இருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான்.
இவ்வளவு செய்த காரியத்துக்கு இவ்வளவும் செய்தும் மோசே என்ன தெரியுமா செய்தான்? இதான் தேவ மனுஷன், இதான் தேவ பிள்ளைங்க. இன்னைக்கு உன்னை சரியா எடுத்து வையுங்க, பாரி என்ன நடக்குது உன் வாழ்க்கையில, என்ன உனக்கு தெரியாமலே அவன் வாழ்வு போகுது. வாசிங்க அந்த வசனத்தை திருப்பி, கடைசி வசனம் 13வது வசனம்.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான்.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று சொல்லி என்ன செய்தாலாம்?
கெஞ்சினான்.
யாரை பார்த்து தெரியுமா? மோசே என்ன என்ன ஒண்ணு குறிச்சா செய்கிறார் ஆண்டவர், எங்களுக்கு குறிச்சு ஒண்ணு செய்யலையா மோசே என்று சொல்லி புறங்கூர்ன அந்த மனுஷர்களை பார்த்து, சாந்த குணத்தோடு எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்த அந்த மனுஷன் உண்மை உள்ள மனுஷனாக தேவ சமூகத்தில் இருந்து, அடுத்தது என்ன, தேவன் பக்கத்தில் இருந்து முகமுகமாய் பேசி அவருடைய சாயலை பார்க்கிற அந்த மனுஷன் வந்திருந்து என்ன தெரியுமா செய்கிறான்? ஆண்டவரே, தயவு செய்து அவளை குணப்படுத்தமப்பா. இது தேவ பிள்ளைக்கு ஏற்றதும் உகந்ததுமாகும், இது தேவ பிள்ளைக்கு உரியது ஆகும், இது தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது. யார் தெரியுமா? உண்மையுள்ள தேவனுடைய மனுஷன். உண்மையுள்ள தேவனுடைய மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? மோசேயை போல அவன் தனக்கு விரோதமாய் எழும்பி பேசிய அந்த ஜனங்களையும், ஆண்டவரே இந்த குஷ்டத்தில் இருந்து நீக்கிவிடுங்கப்பா, அவனுக்கு நன்மை செய், இதுதான் தேவன். இதை இந்த விஷயங்கள்ல பல காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடக்கூடியதாக இருக்கும் பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பின அவ்வளவு ஜனத்தையும் பார்த்து இவர்களை மன்னி சொல்லி சிலுவையிலே ஆண்டவர் சொல்லக்கூடியதாக இருக்குது பாருங்க. இது மாதிரி பல வார்த்தைகள் ஆண்டவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே மோசே போல ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள், எனக்கு விரோதமாய் பேசினார்கள், எனக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், ஆனாலும் இவர்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? ஆண்டவர் என்ன தெரியுமா, நான் ஜபம் பண்றேன், ஓகே. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? தொடர்ந்து வாசிங்க.
நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரை துப்பினது உண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறங்கே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார்.
ஆண்டவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு சில வேளை இப்படிப்பட்ட காரியங்கள் கிருபையின் காலத்திலே நடைபெறாது என்று சொல்லி நான் நம்பலாம். அப்படியானால் அப்போஸ்தலர் காலத்திலே அனனியா சப்ராக்கள் விழுந்து சாக வேண்டிய அவசியம் இல்லையே. கிருபையின் காலத்தையே நம்பிக்கொண்டு நாம் திருவிளையாடல் விளையாடினால் ஒரு நாள் தேவன் இறங்குவார், தேவாவியானவர் எழுந்தருளுவார். அன்றைக்கு அநேகருடைய முகங்களை தேவன் கிழித்தருவார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது, மறந்துவிடவும் கூடாது. ஆகையினாலே உண்மை உள்ளவர்களாயிருங்க. தேவனுக்கும் தேவ ஊழியனுக்கும் தேவ சபைக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாமே. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்டவுடன்.
பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க மோசேக்கு? இந்த பாருங்க, அதுக்கு முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே செத்து விழுவதற்கு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? முறுமுறுப்பு. முறுமுறுத்து செத்தார்கள், முறுமுறுத்து விழுந்தார்கள், மிக முக்கியமான காரியம். இப்ப வாசிங்க அந்த வசனங்களை.
அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார்.
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் சொல்லுகிறதை கேட்டு செய்வாயே ஆனால் எகிப்தியருக்கு வந்த காரியத்தை உனக்கு வராதபடிக்கு நான் மாட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? எகிப்தியருக்கு வந்ததை தன் சொந்த ஜனத்திற்கே ஆண்டவர் கொண்டு வருவார் என்று சொல்லி சொல்லுகிறார். எகிப்தியருக்கு வந்த காரியத்தை சொந்த ஜனங்களுக்கு கொண்டு வருவாராம். ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. மோசேக்கு விரோதமாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? தண்ணி இல்லையா, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, நாங்க கேட்கறது எங்களுக்கு கிடைக்கல, நாங்க கேட்கறது எங்களுக்கு தரப்படல, நாங்க சொல்லுகிறது அங்கீகரிக்கப்படல, நாம பேசுகிறதை சரி என்று சொல்லல, அதனால என்ன செய்கிறோம்? ஊரியவர்களுக்கு விரோதமாக நாம் முறுமுறுப்பது. தேவன் எகிப்தியருக்கு வரப்பண்ணுகிறதை உனக்கும் எனக்கும் சீக்கிரத்தில் கொண்டு வருவார் என்பதை மறந்துவிடாதே. திருப்பி வாசிங்க 17வது அதிகாரம் 2-3 வாசிங்கள்.
அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்கள் எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்து இருந்தார்கள்? மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்?
என்ன பாருங்க, மோசே எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் திரும்பின இடம் எங்க தெரியுமா? கர்த்தரை நோக்கி திரும்பினா. எல்லா இடத்திலையும் ஜனங்கள் என்ன செய்தாங்க? முறுமுறுத்தாங்க. எங்களுக்கு தண்ணி தரல, எங்களுக்கு சாப்பாடு தரல, எங்களுக்கு அது தரல, நான் சொல்லுகிறது இப்படி இருக்கிறேன் சொல்லி கேட்கிற பொழுது, மோசே என்ற தேவ மனுஷன், உண்மையுள்ள தேவனுடைய மனுஷன், உண்மையுள்ள தேவனுடைய மனுஷன் எங்க தெரியுமா திரும்பினான்? கர்த்தரை நோக்கி திரும்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? நாம் யாரை நோக்கி திரும்புகிறோம்? நாம் யாரிடத்துல முறையிடுகிறோம்? நாம யாரிடத்துல சொல்லுகிறோம்? நாம யாரோடு பேசுகிறோம்? ஐயா, உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார், உன் செயற்கைகளை ஆராய்ந்து பார், நீ முறுமுறுப்பது நியாயமாயிருக்கிறதா? நீ பேசுகிற காரியங்கள் உனக்கே மாதிரியா இல்ல? நீ சொல்லுகிற வார்த்தைகள் சரியாக இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? மோசே எப்பொழுதும் தேவனை நோக்கி திரும்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 12 அதிகாரம், யாத்திராகமம் 32 திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 32:31 வாசிங்கள். 32:31.
அப்படியே மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உங்களுக்கு முன் செல்லுவார்.
பாருங்க, இங்க மோசே கர்த்தர் பக்கமா திரும்பி என்ன திரும்பி வச்சு, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் பாவம் செய்துட்டாங்க. அந்த வசனத்தை வாசிங்க, 32 வாசிங்க திருப்பி. ஆகிலும் தேவரீர்
அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடுவேன்.
இது தேவ மனுஷன், யார் தெரியுமா? இது தேவ மனுஷன், யார் தெரியுமா? இவ்வளவு நாளும் இந்த ஜனங்கள் மோசே, நீங்கள் இந்த சரித்திரத்தை பார்த்து வாசித்து வாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா, மோசே எப்படித்தான் இவைகளை தாங்கி நடத்தி வந்தானோ எனக்கு தெரியாது. ஆனா மோசே என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் பாவம் செய்துட்டாங்க, ஆனா இந்த ஜனத்தை அழிக்காதீங்க, அப்படி அழிப்பிறே ஆனால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தத்திலிருந்து கிறுக்கி போடும். ஆண்டவரே, உங்களால இந்த மனநிலைமையில நீங்க யார் எப்படி செய்கிறீர்கள்? இந்த மனநிலைமையில நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டி என்ன செய்கிறீர்கள்? அல்லாவிட்ட நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை விவாதித்து மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு நாம் பெரியாக்கள். ஆனால் மோசே என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் அநியாயம் செய்திருந்தாலும், உமக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும், இந்த ஜனத்தை அழிக்காதையும் ஆண்டவரே. இன்னொரு பக்கத்துல நான் சொல்ற காரியத்தை கேளுங்க, ஒரு ஊழியனுக்கா வேண்டி அவ்வளவு ஜனத்தையும் ஆண்டவர் விட்டு வைத்தார்? ஒரு தேவ மனுஷனுக்கா வேண்டி அவ்வளவு ஜனத்தையும் தேவன் விட்டு வைத்தார்? அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு எனக்கு வியாக்கியானம் எல்லாம் தெரியாது. பாருங்க, இதுக்கு நீங்க கான்பிடன்ஸ் எடுத்து அங்கே இங்க டெலிபோன் அடிச்சு கேட்கறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. இருக்கிறது அவ்வளவுதான். என்னது? ஒரு ஊழியக்கார் மோசே சொன்னா, என் பெயரை கிறுக்க மாட்டவர, என் பெயர் வேண்டாம், ஜீவ புத்தகத்துல வேண்டாம், இந்த ஜனங்களை காப்பாற்று, இந்த ஜனங்கள் வாழ வேண்டும். ஏன் தெரியுமா? இத்தனை வருஷ காலமாக அந்த ஜனங்களோடு வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு சாப்பாடு இல்லாமல் சாப்பிட்டு, அதற்குள்ளே அவனுக்குள்ளே எழுந்த அன்போ என்னவோ, அவனுடைய தகப்பனுடைய ஒரு இருதயமோ என்னவோ, என்ன தெரியுமா சொன்ன அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
ஆகலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை
மன்னித்தருளுவீராக,
மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான்.
அப்பொழுது
கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உங்களுக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன்.
அழிக்க மாட்டேப்பா, இப்ப நான் இது பழைய ஏற்பாடு பாருங்க, இப்ப நான் செய்ய மாட்டேன். ஆனா ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அன்னைக்கு என்ன செய்வேன்? அவர்கள் அவர்கள் பேசியதற்கும், அவர்கள் அவர்கள் செய்தவைக்கும், அவர்கள் அவர்கள் செயல்பட்ட காரியத்திற்கும் நான் நியாயம் செய்வேன். மோசே, ஒரு மனுஷனை நான் தேவ மனுஷனுடைய ஜீவ புஸ்தத்திலிருந்து கிறுக்கி போட்டு ஒரு கூட்ட ஜனத்தை அழிக்க தேவனால் முடியாமல் போயிட்டு பாருங்க, முடியாம போயிட்டு பாருங்க. ஏன் தெரியுமா? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மனுஷன். அவனோடு நான் பேசுகிறது எப்படி தெரியுமா? முகமுகமாய் பேசுகிறேன். அவனோடு புறம்பாக நான் பேசுகிறது இல்லை. மனுஷர்கள் பேசுகிறது போல நான் பேசுகிறது இல்லையப்பா. நான் புறம்பாக பேசுகிறது இல்லை. யாத்திராகமம் 32:9 வாசிங்க.
கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்.
வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வாசிங்க தொடர்ந்து.
ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும்
மூளவும்
நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு.
நீ என்னை விட்டு, இங்க பாருங்க, சொந்த ஜனத்தை அழிப்பதற்கு தேவன் யாரிடத்துல கேட்டார்? என்ன கேட்கிறார் ஆண்டவர் வந்து? ஐயா எப்படியா இந்த ஜனத்தை நான் அழிச்சிடுறேன் மோசே, தள்ளி நில்லு மோசே, என்னத்திற்கு நிற்கிறாய் நடுவிலே? இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவ ஜனங்கள் அழிவுக்கும் தேவனுக்கும் இடையிலே நின்று தேவனுக்கு தூபம் காட்டின மனுஷன் மோசே, தள்ளி நில்லு மோசே, நான் இந்த ஜனங்களை அழித்து விடுகிறேன். தொடர்ந்து வாசிங்க.
உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கு.
இந்த பாரு மோசே, நான் ஆபிரகாமையே பெரிய ஜாதியாக்கின தேவன், உன்னை பெரிய ஜாதியாக்குறது எனக்கு பெரிய காரியம் கிடையாது. ஆகையினால தள்ளி நில்லு. வாசிங்க தொடர்ந்து.
மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி
எரிகிறது என்ன?
மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும்.
தொடர்ந்து வாசிங்க.
உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரிக்க கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான்.
கெஞ்சி பிரார்த்திக்கிறாய். யாரு அடிக்கடி மோசைக்கு விரோதமா எழும்பி கல்லறிய நின்று மோசே நீ மனுஷனாண்டு கேட்கிற ஜனத்துக்கு அவன் என்ன தெரியுமா கெஞ்சுகிறான்? ஆண்டவரே, இந்த ஜனத்தை அழிக்காதே ஆண்டவரே, இவர்களுக்கு கொண்டு வரக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு கொண்டும் வரக்கூடாது, என் ஜனத்திற்கு கொண்டும் வரக்கூடாது. நீர் அழிப்பது சரி, ஆனால் தள்ளி நில்லு. எது நடந்தாலும் என்னை தாண்டி போகட்டுக்கு ஆண்டவரே, என் பேரை கிடைக்கி விடும், நான் இவர்களை விட்டு விலகி போக மாட்டேன், நான் இவர்களோடு இருப்பேன் என்று சொல்லி மோசே கெஞ்சி கேட்கிறான். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கு எல்லாம் என்னையா பதில்? இதற்காகவா ஈத்துல இருந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்தீர்? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவது? உலகத்தார் நம்மளை பார்த்து கேட்காத படிக்கு இவர்களை அழித்து போடாதையும் ஆண்டவரே சொல்லி ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே நின்றது நிமித்தம் ஆண்டவர் சில காரியங்களை திருப்பினார் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிடக் கூடாது. எபிரேயர் 11 இதை பார்த்து நான் முடிச்சிடுறேன். எபிரேயர் 11:24 வாசிங்கள்.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும்
கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே மோசே
தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு
மோசே, ஒரு தேவ மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் ஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறேன், பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம், வேறு சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டும், என்ன தெரியுமா? என் ஜனத்தோடு நான் இருக்கணும் ஐயா, என் ஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நான் ஈப்தில இருந்து நல்லாக வாழலாம், உயர்ந்த இடத்துல இருக்கலாம், நல்லா சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஆனாலும் என் ஜனத்தோடு நான் துன்பப்படுகிறதை தெரிந்து கொண்டேன் என்றது தான் தேவனுடைய மனுஷன், உத்தம புருஷன், தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை நாம் மறுத்துவிடக் கூடாது. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.